நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுப்படி முதல் அண்டம் வரை. ஸ்பரிசம் தொடு உணர்வுன்னு இருக்குது. சில பேர் நம்மளை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அதுவே நமக்கு தெரியும் நம்மளை ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னு திரும்புவோம். சில பேர் பக்கத்துல வந்தா கூட திரும்பி பார்ப்போம். சில பேர் ஓங்கி அடிச்சாதான் திரும்புவாங்க. அந்த தொடு உணர்வு கம்மியா இருக்குதா என்னன்னு தெரியல. அது மாதிரி தொடு உணர்வு சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது, சில பேருக்கு இல்லாம கூட இருக்குது. ரொம்ப சொல்லுவாங்களே கேலஸ் ஸ்கின் அப்படிம்பாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
மிருகங்களுக்கு இந்த ஐந்து உணர்வும் உண்டு, அதனால ஐந்தறிவு உடையதுன்னு சொல்றோம். மனிதனுக்கு இந்த ஐந்தறிவோடு சேர்த்து தன்னறிவுன்னு ஒன்று இருக்கு, அதனால் அவனுக்கு ஆறு அறிவு இருன்னு சொல்கிறோம். இந்த ஐந்து அறிவுங்கிறதுன்றது ஐந்து புலன்களை தான் அறிவுங்கிறாங்க. அறிதல்னு என்ன? ஒன்று இருக்கிறதை நான் அறிகிறேன், என் முன்னாடி ரோஜா செடி இருக்குது அதை நான் அறிகிறேன். எப்படி அறிஞ்சிங்க அப்படின்னா, எனக்கு கண் மூலம் பார்த்தேங்க, அதான் அறிவு. அப்போ கண்ணுங்கிறது ஒரு அறிவு கருவியாக இருக்குது. அப்புறம் நான் வந்து ஒரு இசையை கேட்கிறேன், எப்படி இசைங்கிறது தெரியும், இந்த வெளியே யாராவது பாடுறது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் காதால் கேட்டேன் அப்படிங்கிறது. அப்போது நாம் எல்லாம் அறிவது இந்த ஐந்து புலன்களால். கண்ணால் பார்த்து அறிகிறோம், பார்த்ததுங்க வடிவத்தை மட்டுமில்லை நிறத்தையும் அறிகிறோம், ஏன்னா கண்ணுக்கு நிறம் ரொம்ப முக்கியம். காதால் சப்தங்களை கேட்கிறோம், அது ஒரு அறிவு. அப்புறம் நாசியின் மூலம் வாசனைகளை அறிகிறோம், நாக்கு மூலம் சுவை அறிகிறோம். இந்த முக்கியமான எல்லாமே முகத்தில் தான் இருக்குது. இந்த அறிவு பெறுகின்ற கருவிகளுமே முகத்திலேயே இருந்தது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், முகம்ங்கிறது ஒரு அழகான ஒரு அமைப்பு, அதில் எல்லா பொருட்களுமே இருக்க வேண்டிய இடத்துல அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்றது பார்த்தோம். அப்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தொடு உணர்வு வந்து ஐந்தாவது அறிவு. இந்த ஐந்தாவது அறிவு முகத்தில் மட்டும் இல்லை, உடம்பு முழுக்க இருக்குது. இந்த உடம்பு முழுக்க பரவி இருக்க அறிவு வந்து ரொம்ப பெருசு, தொடு உணர்வு. மூளையில் மிகப்பெரிய பகுதி இதுக்கு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. பென்ஃபீல்டுங்கிறவர் தான் இதை முதல் முதல்ல அதை மூளையை மேப் பண்ணும்பொழுது உச்சந்தலையிலேருந்து காது வரைக்கும் ஒரு பட்டையாக ஒரு மடிப்பு இருக்குது மூளையில். அது இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம் இருக்குது. மூளையில் ரெண்டு பகுதியிலையுமே இடது பக்க உடம்பினுடைய உணர்வுகளெல்லாம் தொடு உணர்வெல்லாம் பார்ப்பதற்கு வலது பக்கத்துலேயும், வலது பக்கத்தில் இருக்க தொடு உணர்வெல்லாம் இடது பக்கத்துலேயும் மூளை பார்க்கிறது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டையான ஒரு மடிப்பு இருக்குது. அந்த மடிப்பு பேர் சொமேட்டரி கார்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ். தொடு உணர்வை மட்டும் பார்க்கலாம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொடு உணர்வு. என்ன காலத்தொட்டம் சொன்னால் எனக்கு மூளையில் ஒரு இடத்துல வேலை செய்யும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குகளை தான் பயன்படுத்தினாங்க. குரங்குனுடைய தலையை வந்து திறந்துட்டு ஒரு உறுப்பாக தொடுவாங்க, கட்டவரல், உள்ளங்கால், அப்புறம் மேலே கணுக்கால், அப்புறம் கண்டைக்கால், முட்டி, இப்படி ஒவ்வொரு இடமும் தொடும்பொழுது பார்த்தா மூளையில் அந்த சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ் சொன்ன அந்த ஒரு மடிப்பு இல்லையா, அந்த மடிப்பு முழுக்க ஊசிகளை குத்தியிருப்பாங்க. எந்த ஊசியில் வந்து இந்த தகவல் வருதுன்னு பார்ப்பாங்க. மூளையில் வந்ததுன்னா அந்த ஊசியில் வந்து அந்த தகவல் போயிடும். ஏன்னா மூளையில் அந்த தகவல்கள் எல்லாம் மின்சார ரூபமாக தான் இருக்குது. அப்போது ஒரு குரங்கை நல்லா படுக்க வச்சுட்டு கட்டியாக அதை வந்து கயிறு போட்டு கட்டி மேடையில் படுக்க வச்சுருவாங்க. தலையை திறந்து சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸில் மட்டும் வரிசையாக பல ஊசிகளை வந்து மென்மையாக குத்தியிருப்பாங்க. அது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ன்ற ஒரு கருவியோடு பொருத்தியிருப்பாங்க. அந்த மூளையில் அந்த பகுதியில் ஏதாவது ஒரு உணர்வு ஏற்பட்டுதுன்னா உடனடியாக அந்த ஊசிக்கு போயிட்டு அது திரையில் தெரியும். எந்தெந்த திரையில் எந்தெந்த ஊசிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது உடம்பை தொட்டு பார்க்க ஒவ்வொரு இடத்த தொடும்பொழுதும் மூளையில் ஒரு பகுதி வந்து தன் தகவலை வாங்குவதை பார்க்குறாங்க. அது பார்த்தா ஒரு மனிதனே இங்கே படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மேப்பை பார்க்கும்பொழுது ஒரு தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து ஆரம்பித்து கால் பாதம் வரைக்கும், காது வரைக்கும் அது நீண்டிருப்பதை பார்க்குறாங்க. அப்போ ஒரு மனிதனே இடது பக்க மனிதன் வலது மூளையிலையும், வலது பக்க மனிதன் இடது மூளையிலும் படுத்துட்டு இருக்கிறான். இது வந்து சென்சரி ஹியூமன் குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, தொடு உணர்வை பற்றி நம்ம பேசணும். மூளையில் அதுக்கு இடத்தையும் நான் சொன்னேன். இந்த தொடு உணர்வு வந்து ஒன்று கிடையாது, 20 வகையான தொடு உணர்வு நமக்கு இருக்குதுங்க. இதுதான் நான் வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடுவதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கண்ணால் நம்ம பல மில்லியன் கலரை பார்க்குறோம், காதால் எத்தனையோ சப்த சுரங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் வித்தியாசப்படுத்தி நமக்கு தெரியும். நம்ம கேட்ட மாத்திரத்துலேயே இது வந்து வயலின், இது மேண்டலின், இது புல்லாங்குழல், இது தபலா, அப்படின்னு நமக்கு சப்தங்களை சொல்கிறோம். இது இன்னாருடைய குரல், இது அவருடைய குரல், இது இவருடைய குரல் அப்படின்றா பாருங்க கேளுங்க வந்து மகாத்மா காந்தியினுடைய குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி குரலையும் வேறுபடுத்தி அறிகின்ற நமக்கு சக்தி நமக்கு மூளையில் இருக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி சுவையிலையும் பார்த்தா எத்தனையோ வகையான சுவையில் நம்ம பார்க்குறோம். வாசனையும் சொல்ல வேண்டியதில் கிட்டத்தட்ட 1000 வகையான வாசனைகள் நம்ம வந்து உணர முடியும். நாய்களுக்கு 10,000 வகையான வாசனை, ஆனால் தொடு உணர்வு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு 20 வகையான தொடு உணர்வு தான் நமக்கு தெரியுது, ரொம்ப குறைவு. நம்ம இதுவரைக்கும் அது கூட தெரிஞ்சிக்காமல் இருந்தோம் இல்லையா. 20 வகையான தொடர்வு என்ன சார்? நான் 20 நான் பட்டியல் போட்டு சொல்ல போகிறதில்ல, அவங்க உங்களுக்கே தெரியும். ஒன்று வழவழப்புங்கிறீங்க, ஒன்று சொரசொரப்புங்கிறீங்க, இன்னொன்று வந்து வெல்வெட்டுங்கிறீங்க, இன்னொன்று வந்து நைஸாக இருக்குதுங்கிறீங்க, எங்கே அந்த மாவு அரைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு மாவு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி அறிந்தீர்கள்? இதெல்லாமே தொடர்வுகளில் பல வித்தியாசங்கள். இது இல்லாமல் சூடு குளிர்ச்சி, சூடு உணர்வதற்குன்னு தனியாக நரம்புகள் இருக்குது, குளிர்ச்சி உறம்புதுன்னு தனியாக நரம்பு இருக்குது. ஒரே பொருள் ரெண்டுத்தையும் அவங்க அறிவதில்லை. உதாரணமாக நாக்குக்கு வந்து இந்த மாதிரி சூடும் குளிர்ச்சியும் உணர்ந்த நரம்புகள் கம்மியாக தான் இருக்குது, உள்ளங்கையில் இருக்கிறத விட கம்மி. அதுதான் நம்ம சுட சுட ஏதாவது சாப்பிட்டு தெரியாமல் சாப்பிட்டு நாக்கை புண்ணாய்க்கிறத பார்க்குறோம். நாக்குக்கு சூடு அண்டுகின்ற உணர்வு கொஞ்சம் கம்மி தான். அதே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம், இது வந்து குடிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு. குழந்தைக்கு பால் ஊட்டும்போது வெது வெது பார்க்குதுன்னு அம்மா தொட்டு பார்த்தா தானே கொடுக்குறாங்க, குழந்தைக்கு வாயில் ஊற்றா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது ரெண்டாவது வந்து சூடு, இன்னொன்று அழுத்தம். அழுத்தத்தை அறிவது ஒரு உணர்வு. ரொம்ப அழுத்துறாங்க, அழுத்தமே தெரியல. அந்த அழுத்தம் தான் நமக்கு ஊசியில் குத்துப்பட்டதோ அல்லது வந்து ஒரு இதமாக முத்தம் கொடுத்ததோங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்போது நாம் அழுத்தத்தை அறிவது, வெப்பத்தை அறிவது, ஒன்று வந்து ஃபைன்னஸ், ஒரு பொருளினுடைய நுட்பத்தை அறிவது. இப்படி இந்த 3 ரகங்கள் இருப்பது. இது ஒன்றுக்குள்ளேயும் பல ரகங்கள் உள்ள அடங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போது இந்த வெப்பத்தை அறிவதற்கு 2 தனித்தனி பொருள்னு சொன்னேன் இல்லையா. ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, அது சூடாக இருக்கும்போது அதை கொடுத்து நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, சூடுன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கையால் வந்து குளிர்ச்சியை வந்து கொடுத்து ஐஸ் டம்ளர் கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ரெண்டு பக்கத்துலேருந்து உங்களுக்கு மூளைக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, இந்த இடது கையில் வந்து குளிர்ச்சி, வலது கையில் சூடு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் கண்ணை கட்டிட்டீங்க, உங்கள் கையில் வந்து ஒரு பொருளை கொடுத்து தொட்டு பார்க்கும் பொழுது அது சூடாக குளிர்ச்சியானும்போது உங்கள் மூளை வந்து குழம்பும். இப்போ தானே பார்த்தோம் இந்த வர தகவலேருந்து என்னவா இன்டர்பிரட் பண்ணுறது, அப்போ தான் தெரியுது நமக்கு வந்து 2 தகவலையும் தனித்தனியான நம்ம நரம்புகள் இருக்கின்றன. அப்போ சருமத்தை மென்மையான இந்த மேல் தோல் இருக்குது இல்லையா, தோலை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், மேல் தோல் அடித்தோல்னு. இந்த மேல் தோல் எப்பவுமே இந்த உணர்ச்சி இல்லாத செத்துப்போன தோல் தான், அது தினமும் நம்ம வந்து குளிக்கும்போது நம்ம உதிர்ந்துடுது, அதை கழுவி எடுத்துடுறோம். அப்போ மறுபடியும் புதிய ஒரு டெட் செல் மேலே வருது. அதுக்கே உயிராக இருக்கிற தோலில் தான் நமக்கு வேர்வைகள் இருக்குது, நம்முடைய ரோமங்கள் அங்கே பதியப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் நரம்பு முடிச்சுகள் அங்கே இருக்குது, ரத்தம் அங்கே இருக்குது. கொஞ்சம் கிள்னாலும் ரத்தம் மாதிரி சிவந்து போகிறது காரணம் அந்த அடித்தோலில் அவ்வளோ ரத்தம் நமக்கு வந்து குழாய்களை ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு மாதிரி நம்முடைய தோல். தோல் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. அது ஒரே ஒரு குண்டூசி முனை இருக்கின்ற தோல் பகுதி எடுத்துட்டோம்னா கூட அதில் வந்து ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் அங்கே இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகளில் வந்து 3 ரகமாக இந்த அழுத்தத்தை உணர்வது, வெப்பத்தை உணர்வது, தொடு உணர்ச்சியை உணர்வது, இந்த 3 அங்கே இருப்பதை பார்க்குறோங்க. இதில் இந்த நரம்புகளுடைய எண்ணிக்கை இடத்துக்கு இடம் மாறுபடும். உள்ளங்கையில் அதிகமாக இருக்கிறது, அதான் நம்ம தொட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னு பார்த்தோன்னா எடுத்து தொட்டுடும், அதான் ஆபத்து. இந்த சுட சுட இருக்க பொருளையும் தொட்டு பார்த்துடும், விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தாலும் தீபத்தை தொட்டுறது ஆசைப்படும். அது தொடுவதுங்கிறது வந்து மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. தொடாதே அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க, அப்போ தான் எல்லோரும் தொட்டு பார்ப்பாங்க. ஈரமான பெயின் பூசப்பட்டிருக்கிறத தொட்டு பார்க்க வேண்டாம்னா எல்லோரும் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் தொடச்சிக்குவாங்க. இப்போ தொட்டு பார்த்ததுனால நம்முடைய கைகளுக்கு விரல்களுக்கு தொடு உணர்ச்சி அதிகம், ஆனால் பாதத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. மிகவும் குறைந்த அளவு தொடு உணர்ச்சி இருக்கின்ற இது வந்து முதுகு தான். நடு முதுகில் பார்த்தோம் சொன்னால் நம்முடைய தொடு உணர்ச்சி ரொம்ப குறைவு. தொட்டால் தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு விரலை வச்சிங்களா ரெண்டு விரலை வச்சிங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் நான் ஒரு விரலை வச்சுருக்கும் போதே நீங்கள் ஒரு விரல் தொடுறீங்க, ரெண்டு விரலை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க, 3 விரலை தொடுறீங்க அப்படின்றது கண்ணை மூடிக்கிட்டேனால 3 தனித்தனி உணர்வை பார்க்க முடியும். ஆனால் முதுகில் கொண்டு போய் நான் 5 விரலை வச்சா கூட நீங்கள் ஒன்றாகத்தான் உணர்வீர்கள். அங்கே வந்து பிரித்து பார்க்கின்ற பேதம் குறைவு. இப்படி தொடு உணர்வில் நம்ம பேசிக்கிட்டே போகலாம்.
முதுகில் வந்து தொடு உணர்வு கம்மின்னு சொன்னீங்க, ஆனால் சொரிஞ்சா ரொம்ப சுகமாக இருக்கிறது அந்த பகுதி தான் நினைக்கிறேன். சார், தொடு உணர்வை பற்றி பேசும்போது முதல்ல சொன்னீங்க தன்னறிவு பெற்றவன் மனிதன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அறிவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, தன்னறிவு தன் உணர்வுன்னு ஒன்று. அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
நமக்கு உணர்வு அறிவு ரெண்டுமே இருக்குது. அறிவுங்கிறது இன்புட், இந்த 5 புலன்கள் வழியாக நமக்கு உள்ள தகவல் உள்ளே போயிட்டுருக்குது. இன்புட் டிவைஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இப்போது அகவயமாக உள்நோக்கி செல்வது. இப்போ உள்ள யாரோ ஒருத்தர் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கண் மூலம் அவர் வந்து சினிமா பார்க்குறார், காது மூலம் வந்து ஆர்கெஸ்ட்ரா கேட்குறாரு, நாக்கு மூலம் சுவைக்கிறார். இப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து அறிகிறார். அவர் எல்லாத்தையும் அறிகிறாரு. தன்னை அறிந்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா அது போய் தன்னறிவு. தன்னை அறிந்து கொண்டிருப்பது தன்னறிவு. அப்போ உணர்கிறார், எனக்கு கோபம் வருது, எனக்கு வந்து பசி இருக்குது, எனக்கு வந்து சொல்ல முடியாத துக்கம், எனக்கு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது என்ன செய்யுதுனே தெரியல, மாடியிலேருந்து குதிக்கலாம் போல் இருக்கு அப்படின்லாம் ஒருத்தர் சொல்கிறாருந்தீங்க, அது உணர்வு. தன் உணர்வை அறிகிறார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், எனக்குள்ளே இருக்கின்ற உணர்வையும் அறிகிறேன், நான் இதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற அறிவும் அறிகிறேன். அப்போது எனக்குள்ள வந்து தன் உணர்வு தன் அறிவு ரெண்டுமே இருக்குது. மிருகங்களை பார்த்திங்கன்னா தன் உணர்வு இருக்குது, தனக்கு பசிக்குது, தன்னோட பாசம் மிகுந்ததுனால தாய் குழந்தை வந்து குட்டிகளை வந்து பாதுகுது. சின்ன சின்ன குஞ்சுகளில் சுற்றிட்டு இருக்கும்போது வானத்தில் பருந்து பறந்தவுடனே ஒரு கோழி வந்து சப்தம் போட்டு எல்லாத்தையும் அணைச்சி உள்ள வைக்குது. இப்போ தன் உணர்வு, தன் குழந்தை, தன் உடம்பு, தன் இதுன்றதை உணர்ந்து அறிவது தன் உணர்வு. மிருகங்களுக்கு தன் உணர்வு இருக்கிறது. இந்த உணர்ச்சிகளை அறிவது தன்னை தன்னுடைய தனக்குள்ளே இருப்பின்ற மாற்றங்களை அது அறிகிறது பார். ஆனால் தான் இருக்கிறேன்ற ஒரு அறிவு அதுக்கிட்டே இல்லை. இப்போ மனிதனுக்கு தன் உணர்வும் இருக்கிறது, தன் அறிவும் இருக்கிறது. இதை தான் நம்ம கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஒரே வார்த்தையில் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம தன் அறிவுணர்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த வார்த்தை வந்து தமிழில் இது வரைக்கும் இல்லை, இது நானாக தான் சொல்கிறேன். தன் அறிவுணர்வு இது தன் அறிவுணர்வை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குதுன்றதை ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாய்களுடைய கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சியில் நிறைய நாய் வச்சிருக்கிற வளர்க்குறவங்க வந்து தன்னுடைய நாயை வந்து போட்டியில் கலந்துக்க வச்சுருக்கிறாங்க. மேடையில் ஒவ்வொருத்தரும் அவங்க நாயை கொண்டு வராங்க. மேடைக்கு கீழே போட்டிக்கு தயாராக இருக்கிற நாய்கள்லாம் குழுமிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பதற்கு காத்துட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு நாயும் வந்து வினோதமான உடம்பு, ஒன்று வெள்ளையாக இருக்குது, ஒன்று ப்ரௌனாக இருக்குது, ஒன்று கருப்பாக இருக்குது, ஒன்றுக்கு குச்சியமாக இருக்குது, ஒன்று உடம்பெல்லாம் புசு புசுன்னு இருக்குது, ஒன்று வந்து வாட்ட சாட்டமாக இருக்குது, ஒன்று வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பலவிதமானது. சிலது நல்லா குளிப்பாட்டி பவுடர் போட்டு அலங்காரம் போட்டிருக்கிறாங்க, ரோஸ் கலர் ரிப்பன் கட்டியிருக்கிறாங்க, தலையில் ஒரு குல்லா போட்டிருக்கிறாங்க, சிலதுக்கு வந்து உடம்பெல்லாம் கூட துணி போட்டு மூடியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நாய்களுக்கு வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்கிற கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லை. அதுக்கு அதை பார்த்து பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அது இங்கே நில்லு அங்கே நில்லுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. போட்டியை பற்றி கவலையும் இல்லை, போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்றதை பற்றி அக்கறை இல்லை, தோற்று போயிடுவோம்ன்ற பயமும் இல்லாமல் இருக்குது பார்க்குறோம். ஆனால் இத்தனைக்கும் இந்த போட்டி யாருக்குன்னு பார்த்தா நாய்களுக்கு. ஆனால் போட்டியினுடைய டென்ஷன் யாருக்குன்னு சொன்னால் அது ஓனர்களுக்கு. இந்த ஓனர்கள்லாம் யார் ஜெயிக்கும், யார் ஜெயிப்போம், யாருக்கு பதக்கம் கிடைக்கும் அப்படின்றது பார்க்குறோம். ஏன் இது மாதிரி போட்டி உண்மையிலே நாய்களுக்கு இருக்கும்போது நாய் ஓனருக்கு ஏன் டென்ஷன் வரணும்? காரணம் என்னென்னா, நாய்களுக்கு போட்டின்றது தெரியாது. தன்னை அறிகின்றது, தன்னை உணர்து, ஆனால் தன்னை அறிவதில்லை. மனிதன் தன்னை உணர்வது மட்டுமில்லை, தன்னையும் அறிகிறான். என்னுடையது, என் நாய், நான் அப்படிங்கிறது தன் அறிவு. உணர்வு மட்டும் இருந்தாக போதாது, தன் அறிவும் இருக்கணும். அந்த விதத்தில் தான் மனிதன் வந்து எல்லா மிருகத்திலிருந்தும் பிரிந்து நிற்கிறான். அவனுக்கு தன் அறிவு இருக்கிறது, தன் உணர்வு இருக்கிறது. மிருகங்களுக்கு தன் உணர்வு இருக்கிறது, தன் அறிவு இல்லை. ஒருவேளை நாய்களுக்கெல்லாம் தன்னறிவு வந்துடுச்சுன்னு சொன்னால் என்னாகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கூப்பிட்டா வராது. அது இவன் ரொம்ப மோசமான நாள், இவன் கூப்பிட்டா நான் போகமாட்டேன், நேற்று அடித்தான் இல்லையா அப்படின்னு. பசுங்களுக்கெல்லாம் தண்ணீர் வந்துனா சொல்லும், மாமா அந்த வயலில் போய் மேய வேண்டாம், அவன் வந்து லஞ்ச பணத்திலேயே வாங்கின நிலத்தை வாங்கி வச்சுருக்கிறான், அவனுடைய பெரிய பாபி, அவனுடைய பொருளை நம்ம சாப்பிட்டா நமக்கு பாவம் வந்துடும், அங்கே போக வேண்டாம் அப்படி சொல்கிறது இல்லை. அது தன் உணர்வு இருக்குது. பசிச்சா உணர்கிறது, உடனடியாக அதை சாப்பிடணும் நமக்கு தோணுது, அதை செய்திடுது. மனிதனுக்கு மட்டும் பிரித்தறிந்து பார்க்கின்ற அறிவு இருப்பதனால உலகம் வேறு, தான் வேறு, நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது என்று பிரித்தறிகின்ற அந்த தன் அறிவு இருப்பதனால தான் எல்லா கவலையும் மனிதனுக்கு இருக்கிறது. மிருகங்கள் கவலை இல்லாமல் வாழ்கின்றன. கவலைகளை எழுப்பதற்கு ஒரே ஒரு தன்னறிவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன் ஆறுங்கிறத சரியாக புரிந்துட்டோம்னா கவலையிலிருந்து விடுபடலாம்.
நல்ல சொன்னீங்க சார். மிருகங்களுக்கு வந்து தன் உணர்வு இருக்குது, தன் அறிவு இல்லை. மனிதர்களுக்கு ரெண்டுமே இருக்குதுன்ட்டு ரொம்ப அருமையாக வேறுபடுத்தி காமிச்சிங்க. விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்,
உடன் உரையாடியவர் என். கோமா.